Honorable Gamini Walebodda, you have 7 minutes.
Stuti Mulasanaruda Mantri Tumani, Sri Lankawe Arthike Pilibandava Vedagat Anapanath Kipeka Sansodhana Sahakarcha Karana Vyavasthawedi Mama Mulimma Kamathi Avadane Yomu Karanda Naya Pratihugata Karane Pilibandava Pahugiya Dawaswala Sahakarchawata Bandunnuna Me Jatyantara Swayiritta Bandum Kara Yatate Tibena Naya Pratihugata Karaneedi Egolu Idiripat Karala Thiyenawa Kondesiyak Avasana Sahakarchawedi Me Sarva Arthika Givusum Mata Naya Pratihugata Karana Katayutu Karamu Kiyala Ekenne macro economic link bond kiyala. Ekenne danata jatyantara moolya arambudala laba deela thiyena vistheerna naya pahasukama padaram karagena ratata vena prabhavayangen labena naya ha aadhara padanam karagena lankave aarthikaya prasarane vena aakarya anuwa me jatyantara swayiritta bendum kara sandaha gewana poliya adu wedi kirima sandaha Lankawe Dalajatika Nispadite Apeta Tabapu Naya Petihugata Karana Yojanawakata Oun Yojanawak Ounge Parsaven Rajayedi Idiripat Karala Thibenawa Kiyala. Me Yojanawa Pilibandawa Pramanavat Kathikawak Me Moolya Balaya Himi Parlimenthuwa Thula Siddha Une Naha. Enisa Mama Rajayata Avadharane Karanawa Pennum Karanawa Ewagema Illa Sitinawa Garu Moolasanaruda Mantrithumani මේ පිළිබඳව විධිමත් කතිකාවක් ආරම්භ කරන්න කියලා. මොකද ඔවුන්ගේ යෝජනාව අනුව රටේ දලජාතික නිෂ්පාදිතය වැඩිපුර ප්‍රසාරණය වෙන අවස්ථාවකදී වැඩිපුර පොලියක් ගන්නත් දලජාතික නිෂ්පාදිතය ප්‍රසාරණය වීම ආර්ථික වර්ධනය අඩුනම් අඩු පොලියක් යටතේ ණය පවත්වාගෙන යන්න ඔවුන් යෝජනා කරනකොට ලංකාවේ සාර්වාර්ථිකයේ සිද්ධ වෙන ප්‍රසාරණයේ කොටස්කරුව බවට ඔවුන් පත් වෙනවා. Ungeng Rantina Nayoling, Vitarakme Arthike Pavatagani Anavasta with Dripatkalaki Kondesi, Samasta Sarva Arthike, Midripatkal, Ekagavunut, Lankawe, Arthika Prasarne, Arthika Vardin, Arthika Urdi, Itam, Ahitakara, Karid, Walapan, Bulwa, Enisam, Ita Gamurin Saka Chakal, Karuna Kinega, Mami Sabahota, Measta, Penukaladino. Apita Videsa, Vinime, Payim, Vedikaragan, Katakan, Mikale, Te Vagawa, Ita Vedagat, Matrukawa. අපි දන්නවා රත්නපුර හා ගාල්ල දිස්ත්‍රික්කවල තමයි කුඩා තේවතු හිමියන් වැඩිපුර ප්‍රමාණයක් ඉන්නේ. කුඩා තේවතු සම්බන්ධයෙන් ගත්තාම තේ නිෂ්පාදනය කරන වැඩිපුරම තේ කර්මාන්ත ශාලා ටික තියෙන්නේ මේ දිස්ත්‍රික්ක දෙකේ. ඒකට අද වෙනකොට තේ නිෂ්පාදනය අක්කරයකින් ගන්න පුළුවන් කිලෝ 400ක 500ක ප්‍රමාණය කිලෝ 200ට 250ට පහළ බැහැලා තියෙනවා. තේ කිලෝ එකකට ගෙවන මිල රුපියල් 200 මට්ටමේ තිබිච්ච එක දැන් 140ට විතර ඇවිල්ලා තිබෙනවා. Make a සම්බන්ධයෙන් තේ මණ්ඩලය බුදි කිසිම වෘත්තිමයම මැදිහත්වීමක් කරන්නේ නැහැ කිසිම වගකීමකින් කටයුතු කරන්නේ නැහැ තේ මණ්ඩලයේ සභාපතිවරු අධ්‍යක්ෂකවරු මේ ලංකාවේ තේ කර්මාන්තේ නගා සිටවන්න ඉන්න අය තේ බ්‍රෝකර් සමාගම් වල අධ්‍යක්ෂක මණ්ඩල වලත් වාඩි වෙන කණ්ඩායම. එතකොට එහෙන් වැටුප් අරගෙන මෙහෙන් සේවය කරනවා තේ මිල පහල යනවා කෙන්‍යාවෙන් තේ ගේනවා ඉන්දියාවෙන් තේ ගේනවා කසල තේ ගෙනහැල්ලා ලංකාවේ තේත් එක්ක කලවම් කරලා සිලෝන් බ්ලැක් ටී කියලා ලෝකවලද වලට අපනයනය කරනවා ඒවා බොන විදේශිකයෝ මේ මොන තේද කියලා ලංකාවේ තේ පාවිච්චි කරන එක අතහැරලා දානවා මේ විදිහට ලංකාවේ තේ වෙනඳ බල අහිමිවමින් පවතිනවා හැබැයි මේ පිළිබඳව කටයුතු කළ යුතු වගකීම් යුතු තේ මණ්ඩලය ඇතුළු කණ්ඩායම නිදාගෙන ඉන්නවා නොයසු කණින් ඉන්නවා බීරියලින්ද වීණා වාදනය කරනවා වගේ අපි අමතිතුමාට කියනවා මේක මේ විදිහට කරන්න බෑ මේ නිලධාරීන් අයින් කරලා දාලා හරි නිලධාරීන්ට මේක පත් කරන්න පාර්ලිමේන්තුව තුල සහ පාර්ලිමේන්තුවේ පිටත නිවැරදි කතිකාවක් ගොඩනගලා මේ කර්මාන්තේ නගා සිටවන්න අවශ්‍ය පියවර
ඔන්ඩබල් විරස්මන විරසිං විල් ටේක් කෙයාර් ඔබතුමා කතා ගන්න කර මන්තුමා
ඒ වගේම පෞගේ කාලේ ක්‍රියාත්මක වුණා නැවත තේ වගා කිරීමේ වැඩසටහන ඍජු තේ හා රබර් පුනජීවන ව්‍යාපෘතිය ඉෂ්ඨා ව්‍යාපෘතිය කියලා කිව්වේ තේ කුඩා තේ වතු සංවර්ධන අධිකාරියත් මේකට සම්බන්ධයි ගොවියන්ට කිව්වා බිම හදන්න ප්‍රති ඒ කියන්නේ බිම් සකස් කිරීමේ වගාවන් කරන්න ගල් වැටි බඳින්න මේ ඔක්කොම තමන් වියදම් කරලා හදලා ඊළඟට තේ පැල හිටවලා වුණාට පස්සේ රජය මගින් දෙන යම් කිසි මුදලක් ලබා දෙනවා කියලා. හෙක්ටයාර් කාලකට රුපියල් 93000ක මුදලක්. දැන් රත්නපුර දිස්ත්‍රික්කෙ ගත්තාම මේ විදිහට වගා කරපු ගොවියෝ 100ක් විතර තමන්ගේ කනකර උගස් කරලා තමන්ගේ ගේදර උගස් කරලා මේ වගාව කළා. මේ ව්‍යාපෘතියට සම්බන්ධ වෙලා දැන් ඒ ව්‍යාපෘතිය ඉස්ත්‍රා ව්‍යාපෘතියත් අතහැරලා දාලා කුඩා තේවත සංවර්ධන අධිකාරියත් අතහැරලා දාලා මේ රත්නපුර දිස්ත්‍රික්කේ ගල්ලෑල්ල සමන්ගිරිය කලවාන නිවිතිගල කොළොන්න ඇඹිලිපිටිය බලංගොඩ මේ කියන ප්‍රදේශවල ගොවිය විශාල ප්‍රමාණයක් අනාථ භාවයට පත් වෙලා තිබෙනවා. දැන් මේ මේ ආයත තේවත්ත හිමි වෙන එක හරි. හැබැයි බොරු කියලා රවටලා දැන් මේ ගොවිය අමාරුවේ දාලා තියෙනවා. එහෙම තියාගෙන තමයි මේ 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 ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරන තත්ත්වයට මේ අය පත් වෙලා තිබෙන්නේ. ඒ වගේම තමයි අපි අවධානය යොමු කරන්න අවශ්‍යයි. දැන් මේ විනිමය පිළිබඳව කතා කරන අවස්ථාවන් නිසා අපනයන ආදායම වැඩි කරගන්න
කාලයක් තියෙනවා.
මූලික ප්‍රවේශයන් ගන්නවද කියන එක සමාවෙන්න.
නාඩි දෙකක් කාලයක් තියෙනවා.
මූලික ප්‍රවේශයන් ගන්නවද කියන එක. සුළුහා මධ්‍ය පරිමාණ කර්මාන්ත ශාස්ත්‍රයේ කඩාගෙන වැටලා තිබෙන අවස්ථාවක අපි දන්නවා මේ පහුගිය ජනවාරි පෙබරවාරි මාර්තු අප්‍රේල් මාසවලදී විදුලි බල මණ්ඩලයේ ලාභ ලැබලා තියෙනවා රුපියල් බිලියන 80 ගාණක්. එතකොට ඒ කියන්නේ ලාභ ලැබනවා ලාභ ලැබලා තියෙනවා. දැන් කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව මේ වෙනකොට තමන්ගේ කාලගුණ වාර්තාව නිකුත් කරලා තියෙනවා. ඉදිරි මාස 6 තුලදී ලංකාවේ සාමාන්‍ය අගේ ඉක්ම වගේ වර්ෂාපතනයක් ලැබෙනවා. වැව් ටික ඔක්කොම පිරෙනවා. ඒ කියන්නේ ජනන පිරිවැය වැඩි වෙනවා. ඒ වගේම අර අලුත් ජල විදුලි බලාගාරය විවෘත කළා. මේ හරහා ලොකු පද්ධතියට ලොකු සැපයුමක් එනවා. එහෙමනම් ඇයි බැරි අපි යෝජනා කළා කීප අවස්ථාවකදීම සුළුහා මධ්‍ය පරිමාණ කර්මාන්තකරුවන්ගේ පමණක් විදුලි බිල අඩු කරන්න. එතකොට මේ අය මේ කර්මාන්ත පද්ධතිය පනගන්නනවා. අලුත් හැකියා ඇති වෙනවා. ඒත් එක්කම මුදල් අමාත්‍යාංශයට සහ මහ බැංකුවෙන් අපි ඉල්ලා සිටියා ණය යෝජනා ක්‍රමයක් ආරම්භ කරන්න. කර්මාන්ත ශාලා 264,000ක් වහලා දිනනවා. 112,000කට විතර ආසන්න ප්‍රමාණයක රැකියා නැති වෙලා තිබෙනවා. මේ අය තමයි ලංකාවට එක ඩොලර් එකක් හරි ගෙනාවේ. සුළුහා මධ්‍ය පරිමාණ කර්මාන්ත ශාස්ත්‍රයේ තමයි ලංකාවේ රැකියා වලින් 153ක් දීලා තියෙන්නේ. ජාතික නිෂ්පාදිතයේ 152 දායකත්වයක් සපයන්නේ. දැන් මේ කණ්ඩායම මේ ව්‍යවසායකව ටික පණ ගන්නන්නේ නැතුව මේ ආර්ථිකය නගා සිටවන්නේ කොහොමද? මේ මුදල් අමාත්‍යාංශයට මේක තේරෙන්නේ නැත්නම් කර්මාන්ත අමාත්‍යාංශයට මේක තේරෙන්නේ නැත්නම් මේ දෙගොල්ලම ගහලා කතා කළාට දෙපැත්තට බෝල පාස් කරනවා විතරයි. දැන් ශේෂපත්‍රය අකර්මණ්‍ය වෙච්චි ණයතරතුරු කාර්යාංශය හරහා අසාධුගත වෙච්චි සියලු කර්මාන්ත කරුවන්ට තමන්ගේ ශේෂපත්‍රේ පණ ගන්නලා තමන්ගේ ව්‍යාපාර නැවත පණ ගැනීම සඳහා ආසියානු සංගණතර බැංකුව හරහා හම්බ වෙන රුපියල් බිලියන 5ක ණය මුදලකින් උපරිමයේ මිලියන 5ක් දක්වා වූ ණයක් ලබා දෙන ව්‍යාපෘතියක් කැබිනට් මණ්ඩලය අනුමත කළ තිබෙනවා. අද කො මේක දැන් ක්‍රියාත්මක වෙනවද? මුදල් අමාත්‍යාංශයේ ණය මේකට මේ සම්බන්ධයෙන් කටයුතු කරන දෙපාර්තමේන්තුව මේ සල්ලි ටික බැංකුවලට දෙන්න හදනවා. බැංකුවලට දීපම් මොකද කරන්නේ? බැංකු කලමනාකරුවන්ගේ ඉන්නවා මූලාසන අරුඩු මන්ත්‍රීතුමයි තමන්ගේ හිතවත් ව්‍යාපාරිකෝ ටික ගිනිපලියට ණයගත්තු. අන්න ඒගොල්ලන්ට මේ සල්ලි ටික බෙදලා දෙනවා. අර වාහන වලට වෙන වෙන ව්‍යාපාර වලට අරන් තියෙන ණය ටික මේකෙන් පියවල දානවා. කර්මාන්ත කරුවන්ට සත පහක්වත් යන්නේ නැහැ. මෙහෙම කර්මාන්ත නගා සිටවන්න පුළුවන්ද? මෙහෙම කර්මාන්ත නගා සිටවන්න බෑ. කර්මාන්ත ඇමතිතුමාට අපි කියනවා කර්මාන්ත ඇමතිතුමනි මේක මේ විදිහට බලයින්ද එපා. නිලධාරින්ට බාර දෙන බලයින්ද එපා. මුදල් අමාත්‍යාංශයේ කාමරවල පුටු රත් කරන නිලධාරින් එක්ක මේ සංවර්ධනය කරන්න හම්බ වෙන්නේ නැහැ තමුන්නාංශයට. අපි ජනාධිපතිතුමාට කියනවා ජනාධිපතිතුමනි මේ මුදල් අමාත්‍යාංශයේ වහම කෑල්ලෝ
කඩන්න
මේවට වෙන් කළා. මේ අධීක්ෂණ කටයුතු වෙන මන්ත්‍රීවරුන්ට බාර දෙන්න, මහජනතාවට වග කියන මන්ත්‍රීවරුන්ට බාර දෙන්න. ඒ මිනිසුන්ට තමයි අද ගමට යන්න බැරි වෙලා තියෙන්නේ. ඒ මිනිසුන්ගේ තමයි කර්මාන්ත කඩාගෙන වෙලා තියෙන්නේ. ගමේ ඉන්න මිනිස්සුන්ගේ තමයි ජීවනාලිය නැති වෙලා තියෙන්නේ. රටට එන ඩොලර් එක ගෙනාවු මිනිසුන්ට තමයි මේව අහිමි වෙලා තියෙන්නේ. ආයෝජන කලාපවල ඉන්න මිනිසුන්ගේ කර්මාන්ත ටික වහලා දාලා යනවා. අපනයන කර්මාන්ත අලුතෙන් එන්නේ නැහැ. ඍජු ආයෝජන එන්නේ නැහැ. අපි අපේ ආයතන ටික විකුණන්නේ හදන සැලසුම විතරමද මේ ආර්ථිකය ගොඩ දාන්න තියෙන්නේ. නෑ, එතනින් එහා ගිය දේවල් ටිකක් තියෙනවා. ඇයි මේ ආර්ථික විශේෂඥයෝ ඒව පිළිබඳව අවධානය යොමු කරන්නේ නැතුව අර ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල කියන වට්ටෝරුව විතරක් ක්‍රියාත්මක කරන නිලධාරීන් කණ්ඩායම වගේ උපදෙස් වලින් මේ ආර්ථිකය ගොඩ දාන්න බැරි බව අපි කියන එක තේරුම් ගන්න බැරි ඇයි කියලා අපි ආණ්ඩුවෙන් අහනවා. මේ විදිහට කියොත් නම් අපිට අලුත්ෙන් පත් වෙන ආණ්ඩුවටවත් ඔබතුමා නැවත ජනාධිපති වුණත් තමුන්නාන්සලා නැවත මේ ආණ්ඩුව ගත්තත් මේ විපක්ෂය ගත්තත් මේ කතා කරන අපි ගත්තත් අපිට රටක් කරන්න රටක් ඉතුරු වෙන්නේ නැහැ. ආර්ථිකයක් ඉතුරු වෙන්නේ නැහැ. ව්‍යාපාරය ඉතුරු වෙන්නේ නැහැ. අපනයන ආදායමක් ඉතුරු වෙන්නේ නැහැ. මේක වළක්ව ගන්න කටයුතු කළ යුතුයි කියන ප්‍රකාශය කරමින් වේලාව ලබා දීම පිළිබඳ ස්තුතිය දෙනවා.
බොහොම ස්තුතියි. ගරු උදේන කිරිඳුගොඩ මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
බොහොමත්ම ස්තුතියි. ඇත්තටම දවස පුරාම දෙපැත්තෙන්ම ආර්ථිකය සම්බන්ධ හර බැර ඒ වගේම හර බර දේශන රැසක් අහන්නට ලැබුණා. අපි හැමදාම කරේ මේක තමයි. දෙපැත්තට බෙදිලා ආණ්ඩු කරනකොට ඒ ආණ්ඩුවේ වැරදි ටික විපක්ෂයෙන් කියනවා. ඊට පස්සේ ආණ්ඩුවට ඇවිල්ලා ඒ වැරදි ටිකම සමහර ඒ ආණ්ඩුව කරනවා විපක්ෂයේ ආණ්ඩුවේ හිටපු කට්ටිය විපක්ෂයට ඇවිල්ලා ඒකට කකුලෙන් අදිනවා. ඉතින් මේකෙහිඳ තමයි මට මතකයි අපි මේට අවුරුදු දෙකකට කලින් දස දෙනෙක් විදිහට ආණ්ඩු පක්ෂයෙන් ඉවත් වෙනකොට ඉල්ලීමක් කරේ මේ රටේ මීළඟට අත්‍යවශ්‍ය වෙන්නේ ජාතික ආණ්ඩුවක් කියලා. අපි හැමෝම එකතු වෙලා මේ රට ගොඩ දැම්මොත් මම හිතන්නේ රට සංවර්ධනය කරන ඉලක්ක කරා යාමේ හැකියාව තියෙනවා. හැබැයි මේක කවදාවත් කෙරෙන ප්‍රායෝගික දෙයක් නෙමෙයි කියන එකටත් අපිට හොඳටම අත්දැකීම් තියෙනවා. මොකද එහෙම කරන්න ඕනේ කාලෙත් කරගන්න බැරි වෙච්ච හින්දා. පාර්ලිමේන්තුවේ විපක්ෂයට ආපු මන්ත්‍රීවරු විතරක් නෙමෙයි මේ රටේ හිටපු ප්‍රවීණ දේශපාලඥයෝ ඒ වගේම මේ රටේ ත්‍රිනිකායක මහා සංඝරත්නය මේ සියල්ලම ඉල්ලුවේ දා ජාතික රජයකට ගිහිල්ලා මේ රට ගිනියන වැඩේට හැමෝම එකතු වෙලා අත ගහන්න මේ මල්වට්ටියට අත ගහන්න කියලා. අපිට අඩු ගානේ මෙහෙමවත් කරන්න බැයිද කියලා මට හිතුණා. ආවම වශයෙන් අපිට ජාතික ප්‍රතිපත්ති 10කට එකග වෙන්න බැයිද? ආණ්ඩු පක්ෂයත් විපක්ෂයත් මේ ආන් පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු දෙනාටමත් එක්ක කියලා. එහෙම කරලා ඒ කඩු ගානේ අවශ්‍ය සංශෝධනත් විටින් විට කට්ටියම එකතු වෙලා ගෙනල්ලා ඒක මතිකව සම්මත කරලා අවුරුදු 10ක් 15ක්වත් ගියොත් නම් මම හිතන්නේ යම්කිසි මාවතකට රට ගන්න පුළුවන් වෙයි. එහෙම කරන්නේ නැතුව අපි කොච්චර දෙපැත්තට බෙදිලා මම ඇවිල්ලා කරන්නම් මම ඇවිල්ලා කරන්නම් අපි ඇවිල්ලා කරන්නම් කියලා කිව්වට කරපු හරිය ප්‍රතිඵලය තමයි අපි අද භුක්ති විඳින්නේ. එහෙනම් මම හිතන්නේ අපි මේක සාමූහික රාජ්‍යයක් කරා යන්නට බැරි නම් අඩු ගානේ ප්‍රතිපත්ති ගරුක ඒ අවශ්‍ය ප්‍රතිපත්ති ඒකරාශී කළා ජාතික ප්‍රතිපත්තියකට මන් සලසන මූලාරම්භයක්වත් මේ 9 වෙනි පාර්ලිමේන්තුවේ අවසානය තුලවත් ගන්නට පුළුවන් නම් මම හිතන්නේ මේ 225 දෙනාම කවුරු මොනවා කිව්වත් රටට වැඩදායි දෙයක් කරා කියලා කවදා හරි රන් අකුරින් ලියවෙයි කියලා මම විශ්වාස කරනවා. මොකද අපි ওই සංවර්ධනයේ මාවතට යන්න ඕනේ කාලේ අපි ගිහිල්ලා නැහැ. අද තාක්ෂණය ඉතාම දියුණුයි. මේ දියුණු තාක්ෂණය තුල ඕනෑම හොඳ වැඩක වැරද්දක් සමාජගත කරලා සම්පූර්ණ කුජිත කරලා දාන්න පුළුවන්. ඒ වගේම ඕනෑම නරකක් හොඳක් කරලා දාන්නත් පුළුවන්. එහෙනම් මම හිතන්නේ මේ ගැන අලුතෙන් හිතලා බලන්නට මේ පාර්ලිමේන්තුවේ දේශපාලන නායකයන්ට අවකාශයක් ලැබෙන්න කියලා මං ප්‍රාර්ථනා කරනවා. ඔවුන්ට ඒ සඳහා අවශ්‍ය ඥානය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. මොකද පක්ෂ විදිහට එකතු වෙන්න බැරි වුණත් මම හිතන්නේ ප්‍රතිපත්ති වශයෙන් අපිට එකතු වෙන්න තවදුරටත් අවකාශයක් තියෙන හින්දා. ඒ වගේම අපි දන්නවා මේ රට අපි හැමදාම කතා කරනවා ආර්ථික විනාශ කරා මේ නායකයෝ එකතු වෙලා කියලා 75 වසරක විනාශයක් ගැන කතා කරනවා. දැන් මේ සියල්ලටම හැමෝම යම් යම් ආකාරයෙන් හරි දායක වෙලා තියෙනවා. ඒ හින්දා තමයි මේ රට අධ්‍යාපනයෙන් කේන්ද්‍රස්ථානයක් ආසියාවේ කරන්න තිබ්බ රට අද කරන්න බැරි වෙලා තියෙන්නේ. අදත් NSPM එකේ වෛද්‍ය උපාධිය දෙනවා කියනකොට තරුණයෝ උසිගන්නලා පාර්ට ගෙන්නන්න පුළුවන් යුගයක් බවට පත් වෙලා තියෙනවා. මෙන්න මේ දේශපාලන කුහකත්වයේ වෘත්තීය කුහකත්වයේ සමාජයෙන් අතුගාලා දාන්න පුළුවන් දවසක ලස්සන ශ්‍රී ලංකාවක් හැදේ කියන විශ්වාසය මා තුළ තියෙනවා. ගරු මූලාසනාරුවට මන්තුමනි, ඒ වගේම අපි කොහොම කිව්වත් මම හිතන්නේ අපි IMF එක සම්බන්ධයෙන් විපක්ෂ ආණ්ඩු පක්ෂ ඉදින්දිත් අපි කිව්වේ මේ බංකොලොත්භාවය ප්‍රකාශ කරන්නට කලින් IMF එකේ සහාය ගන්න කියලා. හැබැයි IMF එකේ සහාය ගත්තේ බංකොලොත්භාවයට ගිහිල්ලා අප්‍රේල් මාසේ 12. හැබැයි අර ගම්වල ඉන්න සමහරලා අර සෙල්ලක්කාර තරුණයෝ ඔවුන් මුදල් වියදම් කරන අනවශ්‍ය දේ තමන්ගේ සුඛ විහරණය සඳහා තමන්ගේ සැප සඳහා යම් යම් ආකාරයෙන් කටයුතු කරන ඔවුන්ට කියන සෙල්ලක්කාරයෝ කියලා. මේ සෙල්ලක්කාර තරුණෙක් හොඳ ධනවත් සැරපරුෂ නොවන කෙනෙකුට කසාද බන්දලා දුන්නාම කොහොමද? ඒ මනුස්සයාට එළියටවත් බහින්න හම්බ වෙන්නේ නැහැ. ඒ නොවන කියන විදිහට තමයි ජීවිතය ගිනියන්නේ. අද මේ රටටත් ඒක වෙලා තියෙන්නේ. මොකද මේ රටත් මූල්‍ය විනයක් තිබ්බේ නැති රටක්. මේ රටේ මූල්‍ය විනය පහුගිය අවුරුදු 50ම තිබ්බේ නැහැ. ඒ මූල්‍ය විනය නොතිබීම රටේ ජනතාවටත් බලපෑවා. අපි හැමදාම පත්තරවල දැක්කේ, රූපවාහිනියේ දැක්කේ මූල්‍ය ආයතනවල ගෙනෙන ඇඩ්වර්ටයිස්මන්ට්ස්. ඒ වගේම කරවුවේ මුදල් නැති මිනිස්සුන්ට මුදල් ණය දීලා ඔවුන් තවදුරටත් ණයකාරෝ කිරීමේ ව්‍යාපෘති තිබ්බේ. මේ රටටත් උනේ ඒක. හැබැයි අද කොහොම හරි අර සල්ලිකාර නෝනා වගේ IMF නෝනා බලෙන් අපිට කසාද බන්දලා දීලා තියෙනවා. දැන් මේ IMF එක කියන විදිහට හරි හෝ වැරදි හෝ මූල්‍ය විනය හදාගන්න මේ රට සිද්ධ වෙලා තියෙනවා. අද මුදල් අච්චු ගහන්නේ නැහැ, අනවශ්‍ය විදිහට වියදම් කරන්නේ නැහැ, අනවශ්‍ය ආයෝජන කරන්නේ නැහැ. ඒ වගේම මේ තත්ත්වය තුළ රටේ යම්කිසි මූල්‍ය විනයක් ඇතිවීමෙන් පවතිනවා කියලා පේනවා. ඒ ඇතිවීමෙන් පවතින මූල්‍ය විනය තුළ රටේ ජනතාවගේ මූල්‍ය විනයක් බවට පත් වෙලා තියෙනවා. අපි උසාවියේ ඉන්නකොට හැමදාම පහුගිය අවුරුදු ගාන තුළම වැඩිම අපි දැක්කේ මුදල් නැවත අය කරගැනීමේ නඩු. දැන් ඒ නඩු වලට එන අහිංසක ජනතාව ඊයේත් මට එක පුද්ගලයෙක් කතා කරා. ඔව් ව්‍යාපාරයක් ආරම්භ කළා. අද වෙනකොට මිලියන 39ක ණයකාරයෙක් බවට පත් වෙලා
තියෙනවා.
ඔහුට දුන්න මූල්‍ය උපකරණ ඔහුවත් දන්නේ නැහැ කොහොමද බැංකුවත් එක්ක ගනුදෙනු කරන්න කියලා. ඉතාලම අසන්න තත්ත්වයට පත් වෙලා. ඉතින් මෙන්න මේ තත්ත්වයට ජනතාව පත් වුණාම ඒ ජනතාව මූල්‍ය විනය ඇති කර ගැනීම සඳහා මාවතකට හරි පත් කිරීම සඳහා ඉස්සලා රට එක ඉස්සරහට ගිහිල්ලා මූල්‍ය විනයක් ඇතුළු යන්න ඕනේ. මේ මාවතේ යන්නේක් ගැන සන්තෝෂ වෙනවා. හැබැයි ඒ තුලින් ජනතාවට පත් වෙච්ච ප්‍රශ්න එදා මෙදා තුර මේ රටේ මූල්‍ය විනය නොතිබීම නිසා මේ රටේ ව්‍යාපාරිකයෝ සාමාන්‍ය ජනතාව ඒ වගේම ගමේ කාන්තාවන් මේ මූල්‍ය ආයතන ගැටවලට අහු වෙලා තමන්ගේ ජීවිත පවුල් සියල්ලම විනාශ කරගෙන තියෙනවා. මෙන්න මොවුන්ට නැවත ගොඩ එන්න සුදුසු මාවතක් ලබා දීමත් ආණ්ඩුවේ වගකීමක්. එහෙම නැතුව අපි දැන් බිලියන 5ක අපේ මහ බැංකුවේ බිලියන 5ක් පිරලා තියෙනවා ඩොලර්. ඒ හින්දා කියලා අපිට පූචානම් කියන්න විදිහක් නැහැ. මොකද රටේ මිනිස්සුන් තව තවත් අගාධයට යනවනේ. එහෙනම් මේ සඳහා සුදුසු වැඩපිළිවෙලක් ඇති කිරීම නැවතත් ණය ගොඩේ මේ මිනිස්සු හිර කරන්නේ නැති වැඩපිළිවෙලක් ඇති කිරීම සඳහා ආණ්ඩුවට අවකාශය තියෙනවා, හැකියාව තිබෙනවා. ඒ සඳහා අවශ්‍ය දක්ෂ නිලධාරීන් ඉන්න. හැබැයි මේ වැඩපිළිවෙල අපි දැකලා නැහැ. ඒක හරියට අපි මේ රටේ ආර්ථිකය ගොඩ ගන්න හැමනාම අපනයනය දිනිරිමත් කරන්න ඕන කියලා කතා කරාට සිද්ධ වෙන්නේ නැති එක හා සමානයි. සිරිමා බණ්ඩාරනායක යුගයේ මේ රටේ තිබ්බ ආර්ථික දැක්ම අපි 80 දශකයේ අයින් කළා ආපු ගමනේ ප්‍රතිඵල අද භුක්ති විඳිනවා. මේක නැවත රිවර්ස් කරන්නට නම් මේ අපනයන ආර්ථිකය අපි ශක්තිමත් කරන්නට ඕනේ. ඒ සඳහා අපි භාණ්ඩ අපනයන, සේවා අපනයන කියන ක්ෂේත්‍ර දෙකටම පුළුල් විදිහට ආයෝජනය කරන්නට වෙනවා. මේ ආයෝජනය නොකර මේ ගැන කතා කරමින් සිටීමෙන් පමණක් මේ රටේ ආර්ථිකය ගොඩ දාන්න හම්බ වෙන එකක් නැහැ. මොකද සංචාරක කර්මාන්තය අර සුරෙන් රාගවන් මැතිතුමා කිව්වා වගේ හරිම සංවේදී කර්මාන්තයක්. මේක
ඕනෑම
විදේශ බලවේගයකට එක දවසින් විනාශ කරන්නට පුළුවන්. ඒ හින්දා මම හිතන්නේ වෙනත් ආර්ථික දැක්මක් ඇතිව මේ සංචාරක කර්මාන්තය වැනි දේවල් වලින් ලැබෙන ආදායම අපි බෝනස් එකක් කියලා හදාගෙන ගියොත් මම හිතන්නේ මේ රටේ ආර්ථික ඉතාම ඉක්මනින් අවශ්‍ය ඉලක්ක සඳහා ගෙන යාමේ හැකියාව තිබුණා කිමින් මගේ අදහස් ප්‍රකාශ කිරීම නවත්වන දුන් කාලයට බොහොමත්ම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. හොන්ඩබල් සෙල්වරාසා ගජේන්ද්‍රන්, you have 7 minutes.
அவைக்கி தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்று ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒழுங்கு விதிகள் மீது விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நான் அந்த விடயங்களுக்குள் சென்று நாங்கள் உரையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. எங்கள் தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் ஒரு எல்லையை கடந்து கொண்டு செல்கின்றது. எங்களுடைய தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த ஆண்டு 15வது ஆண்டு, 15 வருடங்கள் கடந்து இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இராணுவத்தினருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் இபிடிபியினர் கருணா புள்ளியான் குழுவினரால் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே வருடந்தோறும் இந்த மே 18ஆம் தேதியை முன்னிட்டு அந்த எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற விதமாக, அதற்கான நீதியை கோருகின்ற விதமாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிப்பதும், அந்த வாரத்திலே இனப்படுகொலை சார்ந்த சம்பவங்களை காட்சிப்படுத்துவதும், அந்த இனப்படுகொலை 2009 நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோட்டாபய ராஜபக்சவும் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் பட்டினிச்சாவுக்குள் தமிழர்களை தள்ளிய போது அந்த தமிழர்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக அங்கே நெல்லில் இருந்து நெல் குட்டப்படுகின்ற பொழுது அந்த உமியோடு சேர்ந்து வெளியேறிய அந்த குறுநலை புடைத்து அந்த உமியை புடைத்து அதிலிருந்து வருகின்ற குருணலை எடுத்து அந்த குருணலை வெறும் தண்ணீரில் போட்டு அவித்து அதை கூட பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக ஊட்டி உயிர் உழைத்த வரலாறு நடைபெற்றிருக்கின்றது. அதை நினைவு கூறுகின்ற முதமாக அந்த கஞ்சியை கொடுக்கின்ற நிகழ்வை இந்த வாரத்திலே நாங்கள் செய்வது வழமை. அந்த வகையிலே நேற்றைய தினம் திருவோணமலையிலே கட்டைப்பிரச்சான் பகுதியிலே புவன கணபதி ஆலயத்தில் அந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக நேற்றைய தினம் இரவு எங்களுடைய கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட உதவி செயலாளர் நவரத்ன ராசா கரிகரகுமார் 44 வயது மற்றும் வேறு பொதுமக்கள் 3 பேர், 3 பெண்கள், கமலேஸ்வரன் விஜிதா 40 வயது, கமலேஸ்வரன் தேனிலா அவருடைய மகள் 21 வயது, செல்வ வினோதன் சுஜானி 32 வயது ஆகிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் பொலி நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் அவர்களுக்கு தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம். இந்த நாட்டிலே மற்ற இனங்கள் மதங்களை மதிக்கின்ற சித்துவமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு ஆலயத்திலே கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே நீதிமன்றங்கள் இனவாத போலீசாருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. போலீசார் நீதிமன்றத்திற்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய சுயாதீன தன்மை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது. பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவுகளை கஞ்சிகள் போன்றவற்றை பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட தடை உத்தரவை அப்படியே வழங்கியிருக்கிறார்கள் மறுகேள்வி இல்லாமல். அப்படியென்றால் நான் கேட்கின்றேன், இந்த மாதம் உங்களுடைய விசாக் மாதம், இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா? அதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அப்ப இது தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி. பௌத்தர் வழிபாடுகளை முன்னிட்டு தெருவுக்கு தெரு ஒரு கோடி இடங்களிலே நீங்கள் உணவுகளை வழங்குகின்ற நிகழ்வை செய்கிறீர்கள். அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த இனவாத செயல்பாடுகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக போலீசாருடைய இந்த அத்துமீறிய அராஜகங்கள் எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. கடந்த 10 தேதி யாழ்ப்பாணத்திலே 2 போலீசார் ஒரு மோட்டார் சைக்கிள் சென்ற ஒரு நபரை துரத்தி சென்று அவரை உதைந்து வீழ்த்தியதனால் அவர் மதிலோடு மோதென்று உயிரிழந்திருக்கிறார். அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய இலக்கம் PC 67512, PC 71799. இந்த 2 போலீசாரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இந்த போலீசாருடைய அராஜகங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த கடந்த 12 இதே போன்ற அத்துமீறிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே புளியங்குளம் போலீஸ் பிரிவிலே பாரிய ஒரு அராஜகம் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த 12 ஏப்ரல் மாதம் 2024 ஏப்ரல் மாதம் நெல்லிநாதபிள்ளை சிவஞானமூர்த்தி என்ற ஒரு நபர் மீது சின்ன பூரசங்குளம் பகுதியிலே அவருடைய வீட்டுக்குள் சென்ற ஒரு கும்பல், ராசன் என்ற ஒரு நபருடைய தலைமையிலான கும்பல் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 13 தேதி அந்த சிவஞானமூர்த்தி என்ற நபர் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று OIC அதனை முறைப்பாடு செய்திருக்கிறார். அவரை அங்கே வைத்துக் கொண்டு OIC இந்த ராசன் என்ற நபரை அழைத்து அவரிடம் கதைகளை கேட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட சிவஞான மூர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார், நீதான் குற்றவாளி, நீ அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி முதல் நாள் அவருடைய வீட்டிலே சென்று அடித்தது போதான் என்று மறுநாள் போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்த ராசனிடம் மன்னிப்பு கேட்க வைத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு இந்த பாதிக்கப்பட்ட சிவஞானமூர்த்தியினுடைய மருமகன் தன்னுடைய முகநூலிலே அந்த டிக்டாக் தளத்திலே புலேந்திரன் கிரிதரன் என்ற நபர் இந்த அநீதி தொடர்பாக ஒரு பதிவிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு கடந்த 15 தேதி ஏப்ரல் மாதம் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற அனோஜன் என்ற போலீஸ் உத்தியோகத்தர் அவரை தொலைபேசி மூலமாக அழைத்திருக்கிறார். அன்றைய தினம் 4 முன்னதாக வருமாறு 5 முன்னர் அழைத்திருக்கிறார். அரை மணி நேரம் கழித்து அவர் அங்கு சென்ற பொழுது அந்த புலேந்திரன் கிரிதரன் என்ற நபர் சென்ற பொழுது அங்கு வைத்து அவருக்கு கைவிலங்கிடப்பட்டிருக்கின்றது. அங்கே பதில் OIC தான் கடமையில் இருந்தார். அவரிடம் அவருக்கு கைவிலங்கிடப்பட்டு அங்கே அந்த போலீஸ் நிலையத்திலே அந்த வேளையிலே காத்துக் கொண்டிருந்த அந்த ராசன் என்ற நபரை அந்த குறிதரனை தாக்குமாறு
அந்த பதிலோசி பணித்திருக்கிறார். அந்த ராசன் என்ற நபர் மிக கடுமையாக அந்த கிரிதரனை தாக்கிய பொழுது அவர் மயக்கமடைந்திருக்கிறார். அவர் மயக்கமடைந்த நிலையிலே அவர் வெளியே இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் மயக்கம் தெளிந்த பொழுது வீதியிலே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்திற்கு கிட்டவாக அவர் இழுத்து செல்லப்படுவதை அவர் உணர்ந்து அங்கே பார்த்த பொழுது வந்து தாசன் என்ற நபர் அந்த வாகனத்திலே சென்று ஏறி இருக்கின்ற நிலையிலே அந்த வாகனத்தில் ஏற்றுவதற்கு முயன்ற பொழுது அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்ட காரணத்தினால் வீதியால் சென்ற பொதுமக்கள் அங்கே குவிய தொடங்கியதனால் மீண்டும் அவரை போலீஸ் நிலையத்திற்குள் கொண்டு வந்து போலீஸ் நிலையத்தில் வைத்து அவரை கடுமையாக அந்த பதில் ஓஎஸ்யும் அந்த ராசன் என்ற நபரும் தாக்கி அங்கே ஒரு பெண்மணியும் அங்கே இருந்திருக்கிறார். அவர் வீடியோ பிடித்திருக்கிறார். அந்த பெண்மணியை கையை பிடித்து அந்த பதில் ஓஎஸ்இ சொல்லியிருக்கிறார், நீயும் இவரை அடி என்று சொல்லி. அது ஆனாலும் அந்த பெண்மணி தாக்கவில்லை. அதற்கு பிற்பாடு அந்த கிரிதர் என்ற நபரிடம் ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிரிதரனில் தான் பிழை, கிரிதரனுடைய மாமா சிவஞானமூர்த்தியிலேயே தான் பிழை, டாசன் செய்ததெல்லாம் சரி என்று சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டு அது டிக்டாக்கிலே பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. இங்கே நான் கேட்கின்றேன், இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது வந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே வந்து நின்று தொண்டு செய்கிறோம் என்ற பெயரிலே அவர்கள் செய்கிற காடைத்தனங்கள், அவர்கள் போடுகின்ற பிச்சைகளுக்காக இந்த ஓஎஸ்இனர் எடுபடிகளாக செயல்படுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட போலீசாரும் அதே நேரத்திலே அந்த போலீஸ் நிலையத்திற்குள் தாக்குதல் நடத்திய அந்த நபரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு எங்களை பொறுத்தவரையிலே இந்த இனப்படுகொலை, தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்காக இலங்கை ரோம் சாசனத்திலே கையொப்பம் விட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற பொறுப்பு கூறல் விவகாரம் உடனடியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரால் ஐக்கிய நாடுகள் பொது செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இங்கே கடந்த வாரம் நான் உரையாற்றியது தொடர்பாக வெளிநாட்டு பிரதியமைச்சர் கௌரவ தாரக பாலசூரிய அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் நான் அவரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறபடிய உண்மைக்கு உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக, அவர்களுடைய ஆணைக்குழு உருவாக்கம் தொடர்பாக அவர்கள் தாங்கள் தொடங்குவதற்கு முன்னர் நாங்கள் குறை சொல்ல முற்பட்டதாக அவர் ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். தாரக பாலசூரிய அவர்கள் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு இனவாதமற்றவர் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனாலும் இந்த சிஸ்டம் ஒருபொழுதும் எங்களுக்கு நீதியை தராது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த உள்ளக பொறிமுறைகள் எதனையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை எங்களுக்கு வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து ரவி செய்கிறேன். நன்றி.
ரோமேஸ்வதி கரு ஜகத் பிரியங்கர மெத்தம அபுதமாட வினாடி ஹத்தக்க காலையாக்தியனும்
கரு மூலாசனாரோட மந்திரித்துமணி அது தவசேதி ஆணையன் அப்பனான பணத்தை இவகையும் சுராபது அக்னா பணத்தை அடுத்து இவகையும் ரெகுலாசி கீப்பியாக சம்பந்தின் சாகச்சாவட்ட பாஜனவன் அவஸ்தாவேதி அப்படி அப்படி அதா சித்திரிபாத் கரணுவா விசேஷம் மே சியலு தேவால் துளிங் ரஜே பலாபுரத்து என்னே ராஜ்ய ஆதாயம் வெடிக்கிறதான் அனித்தத்தின் விதேச வினிமய வெடிவசேன் லபாகான் அப்படி தன்னோ ரடக் விதியட்ட கொஹமத் ராஜ்ய ஆதாயம் ஓனா ரட்டை தனட்டத்தியன நீதி ரீதி பத்தியாக தியனவா மேகத்தியன யம் யம் அடுல் ஹுடுக்காங் ஹந்துநாகனவென் ஓனா மே பணத் நீதி ரெகுலாசி சியல்ல பார்லிமெண்ட்டோட எதிரிபாத் கரலா ஏ சன்சோதனத்திற்கு மேக மீட்ட வடா ஹொந்த பிரகதியாக லபாகன்னு அபேட்சா கரான் அரமுன பிலிபந்த செபவின்ம கெட்டலுவாக்னே நமுத் தியன கெட்டலுவ தமாய் பிராயோகிக தலையே மே நீதி ரீதி கிரியாத்மக வினக்கொட்ட ராஜ்யாதாயம் வெடிக்கிற கனிம வகையும் அப்பே விதேச வினிமய வெடிவசம் லபா கனிம சம்பந்த ஏ கிரியாவளிய ஏ விதிட்டு கிரியாத்மக வேணும் அதுக்கு பிரச்சனை ஏக நிசா மங் உதாரணையாக விதிட்ட இதிரிபாத் கரணுவானாங் தேசிய ஆதாயம் டிபார்ட்மெண்ட்டுவ பகுகிய காலிய துல திபுநாட்ட வட அப்படி விசுவாச கரணும் எம் காரியக்ஷமதாவேகட்டாவ ஏ வகையும் தமா ஏ கிரியாத்மக வினக்கொட்ட ஆதாயம் இக்கத்து கரான் யானக்கொட்ட மினிசு சம்பந்தம் கட்டியது கரதி சமஹர அவஸ்தாவில் சாதாரண பதனமும் கட்டியது கரே நேக்கினேக்க தமாய் ஹங்கி விசேஷம் அப்படி தன்னவா கோவிட் அர்புதையட அப்படி ரட்ட மூணு துண்ணா இட பாசி ரட்டை அத்தி வச்ச ஆர்த்திக அர்புதைய மே சியல்ல பேத்தே குத்தலாந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படி வார்த்தா உனா
කුඩා ව්‍යාපාරිකයෙක් හිටියා සුළු ව්‍යවසායකයෙක් කුඩා ක්ලීන් සර්විස් එකක් පවත්වාගෙන යමින් කරගෙන යන කෙනෙක් මේ අවුරුද්දෙ ලියුමක් එනවා 2010 13 කාලයට අදාළව එක්වරම 36 ලක්ෂ 25000ක මුදලක් ගෙවන්න කියලා ලියුම එවනවා විතරක් නෙමෙයි මේක ගෙවා ගන්න යම් කාල පරිච්ඡේදයක් ඉල්ලනවා අනිත් පැත්තෙන් 2024 අවුරුද්දේදී මේ ඉල්ලන්නේ 2010 2013 ඒවා 2010 2013 දී මේවා ගණනය කරලා ඉදිරිපත් කරලත් නැහැ හැබැයි අවසාන වශයෙන් හලාවත දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව නීතිමය කටයුතු කරනවා විතරක් කරනවා නෙමෙයි හලාවත මහජන බැංකුවේ කළමනාකාරවරයා ජංගම ගිණුමාව හිර කරනවා ජංගම ගිණුමාව හිර කරලා අපි එක පැත්තකින් කොවිඩ් වලින් පීඩාවටපත් වෙලා අනිත් පැත්තෙන් ආර්ථික අර්බුදයකට ලක් වෙලා මේ සියල්ල මැද්දේ ඉන්නකොට කුඩා ව්‍යාපාරිකයෙකුට මම මේක පොදුවේ රජය නෙමෙයි අර ලැබලා තියෙන නීති රෙගුලාසි අදාළ නිලධාරීන් විසින් ක්‍රියාත්මක කරනකොට ප්‍රායෝගික තලයේ මේක ක්‍රියාත්මක නොකිරීමේ ප්‍රශ්නය තමයි අපි දකින්නේ ඒක නිසා මේ අද ඉදිරිපත් වෙලා තියෙන නීති සංශෝධන ඇතුළේ විශේෂයෙන්ම සුරාබදු ක්ෂේත්‍රය සම්බන්ධව යම් කාලය දීර්ඝ කිරීමක් තියෙනවා ඒවා ඇතිවෙච්ච වෙනස්කම් තියෙනවා ඉතින් අපි විශ්වාස කරනවා සමහර සංස්කෘතික සීමා අදහස් අපි ඒවා ආරක්ෂා කරාට ආදායම වැඩි කරගන්න පැත්තට ඒ නීති සංශෝධනය වීමේ ගැටලුවක් නැහැ උදාහරණ විදිහට මම ජීවත් වෙන්නේ පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ දන්කොටුවේ සුරාබදු සුරා සෙල් දෙකක් තිබුණා තුනක් හතරක් ආවත් ඉතින් ඒක ගැටලුවක් ඇති වෙන්නේ නැහැ මොකද පාණය කරන්නේ ඒ පිරිසම තමයි අනිත් පැත්තෙන් අපේ පැත්තේ නීති විරෝධී දේවල් තිබුණා ඒ නීති විරෝධී දේවලුත් යම් ආකාරයකින් වැඩි කාල පරිච්ඡේදයක් මේවා විවෘත වෙලා තියෙනකොට ඒවත් යම් ආකාරයක පාලනය වීමක් සිද්ධ වෙනවා ඒක නිසා අපි මේවා ගැන ප්‍රායෝගිකව හිතලා අවශ්‍ය ආකාරයට කටයුතු කරන්න සූදානම් ඒ වගේම තමයි මම තවදුරටත් අවධානය යොමු කරනවා මේ හැම නීති රීතියක් ඇතුළතම මුල්්‍ය ක්ෂේත්‍රය සම්බන්ධ කරුණු විශාල ප්‍රමාණයක් තමයි අද ඉදිරිපත් වෙලා තියෙන්නේ අපි මේකෙන් බලාපොරොත්තු වෙන්නේ රටේ ආදායම වැඩි කරගන්න පිට රටින් ගේන විදේශ විනිමය වැඩි කරගන්න ඒ සම්බන්ධව කටයුතු කරද්දී මම විශ්වාස කරනවා විශේෂයෙන්ම රජය පැත්තෙන් අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට ලොකු වගකීමක් තියෙනවා දෙපාර්තමේන්තු ආයතන ප්‍රධානීන්ට අපේ දිස්ත්‍රික්කයේ පුත්තලමේ අපේ දන්කොටුව වෙන්නප්පුව කියන්නේ ගොඩක් විදේශ විනිමය ලංකාවට අරගෙන යන ප්‍රදේශයක් අපේ කර්මාන්තපුරයේ තියෙනවා තවත් කර්මාන්ත ශාලා ඔමේගා ලයින් ආයතනය වගේ ඇඟලුම් ක්ෂේත්‍රයේ තියෙනවා මේ සියල්ලටම ජලය සපයන්නේ මාවේ ජල සම්පත් දෙපාර්තමේන්තුවේ මා ඔය ජල රඳවණය මේ වෙනකොට විශාල අවදානමකට ලක් වෙලා තියෙනවා මේක බිඳියාමේ අවදානමකට ලක් වෙලා තියෙනවා පුත්තලමට විතරක් නෙමෙයි 1984 ප්‍රංශ ආධාර යටතේ ජල සම්පාදන මණ්ඩලයේ ව්‍යාපෘතියක් ලෙස තමයි මේක පටන් ගත්තේ මීගමෝ රෝහලට දන්කොටුව රෝහලට වතුර ටික සැපෙන්නේ මෙතන ඉඳන් දන්කොටුව පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ විශාල පිරිසකට ජලය සම්පාදනය වෙනවා බස්නාහිර පළාතට ජලය සම්පාදනය වෙනවා ආසන්න වශයෙන් ජලය ලීටර් 145ක් දිනකට මාවේ මගින් ලබා ගන්නවා
වර්තමාන තා විනාඩි 2ක කාලයක්
තියෙනවා යම් මේකින් මේ බැම්ම බිඳී ගියොත් මේ වෙනකොට නිරීක්ෂණය කරොත් අපි අවධානය යොමු කරනවා වහම මේක නිරීක්ෂණය කරන්න බිඳී ගියොත් ලොකු ගැටලුවක් ඇති වෙනවා මේක සම්බන්ධව අවධානය යොමු කරලා 2024 2028 දන්කොටුව ප්‍රාදේශීය ලේකම් අදාළ ආයතන නිලධාරීන් දැනුවත් කරලා තියෙනවා ප්‍රදේශීය මැති ඇමතිවරුන් දැනුවත් කරලා තියෙනවා මේ වගේ සියලු දේවල් අපි කටයුතු කරගෙන ගියොත් මේ කර්මාන්තවලට අනිත් දේවල් වලට කිසිම අහණියක් නැතුව අවශ්‍ය වෙලාවට අවශ්‍ය පියවර අරගෙන මේවා පවත්වාගෙන යන්න ලොකු වැඩ කොටසක් කරගෙන යන්න පුළුවන් ඒක නිසා අද ඉදිරිපත් වෙන පනත් වගේම මුල්්‍ය ක්ෂේත්‍රය තුල තියෙන පනත් රෙගුලාසි අවශ්‍ය අයට ක්‍රියාත්මක වෙනවා තවත් අයට ක්‍රියාත්මක වෙන්නේ ඒ ඛේදවාචකයට තමයි අපි රටක් විදිහට මේ මුල්්‍ය ක්ෂේත්‍රය සම්බන්ධව අපි මුහුණ දීලා තියෙන්නේ ඒක නිසා මේ පිළිබඳවත් විශේෂ අවධානය යොමු කරලා රටේ ආදායම වැඩි වෙන්න ඕන අපි පිළිගන්නවා පිටින් ගේන්න ඕන විදේශ විනිමය වැඩි වෙන්න ඕන අපි පිළිගන්නවා ඒවට අවශ්‍ය කරන නීති රීති වෙනස්කම් සිද්ධ වෙන්න ඕන ඒවට අපි මෙතෙක් කල් හිතපු විදිහට හිතන්නේ නැතුව අලුත් විදිහට හිතන්න අපි බය වෙන්න අවශ්‍ය කරන්නේ නැහැ හැබැයි මහ පොළොවේ මේක ක්‍රියාත්මක වෙනකොට පවතින ප්‍රායෝගික තත්ත්වයන් පිළිබඳවත් විශේෂ අවධානය යොමු කරලා කටයුතු කරන්නයි කියන ඉල්ලීම කරමින් අවස්ථාව ලබා දීම පිළිබඳ ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬ වෙනවා
බොහොම ස්තුතියි ගරු SMM මුසාරප් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තියෙනවා ඔඩර් ප්ලීස් මුලාසන සඳහා ගරු ජගත් සමරික්ක මැතිතුමා
கதா கண்டித்துவ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே கிழக்கு மாகாணத்தின் தென்கோடி பொத்துவில் பிரதேசத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 2020 ஏறத்தாழ 4 பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில், வழக்கமான அரசியல்வாதிகளுக்கு மாற்றாக ஒரு தீர்வை மையப்படுத்தியதொரு அரசியல் மட்டும்தான் உண்மையான அரசியல். அதை தாண்டி வரும் வாய் வார்த்தைகளால் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற அந்த அரசியலுக்கு நான் விரோதி என்பதை எல்லா இடங்களிலும் பதிவு செய்து வந்தேன். அந்த அடிப்படையில் 2020 கூடப்பட்ட 9வது பாராளுமன்றத்தில் பல்வேறு விடயதானங்கள் பேசப்பட்டன. இந்த 9வது பாராளுமன்றம்தான் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த பாராளுமன்றமாக இருந்தது. எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் கொரோனா என்கின்ற ஒரு நோயை இந்த 2020 தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். அதேபோன்று நாடு பொருளாதார சீர்கேட்டினை சந்தித்து ஒரு வங்குரோத்து நிலையை அடைகிறது. இப்படி பல்வேறு இடர்பாடுகளை கடந்து இந்த 9வது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் என்னதான் செய்ய முடியும், என்னதான் செய்திருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிற போது, ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக நான் பெருமைப்படக்கூடிய பல தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என்கின்ற ஒரு ஆத்ம திருப்தியோடும், இன்றைய நாள் எமது பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவிலே பொத்துவில் பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை நாம் எட்டிவிட்டு அந்த மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவில் ஆண்டாண்டு காலமாக உப என்கின்ற ஒரு வார்த்தை பழக்கமாகி போன வார்த்தையாக இருந்தது. அங்கே ஒரு டிப்போவை எடுத்துக்கொண்டாலும் உப டிப்போ என்பதைத்தான் எங்களுக்கு தந்திருந்தார்கள். கல்வியை எடுத்துக்கொண்டாலும் உப கல்வி வலயமாகத்தான் நாம் இருந்தோம். வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கூட டைப் பி தர வைத்தியசாலையாக பல வருடங்கள் டைப்பேயாக தரமுயர்த்துங்கள் என்று எங்களுடைய மக்கள் பல பேருக்கு வாக்குகளை அள்ளி போட்டு அவர்களிடம் மடியேந்தி பிச்சை கேட்பது போல் பல வருடங்களாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் எவருமே எமது ஊரிலே ஒரு நிரந்தரமான ஒரு சிறிய சலுகையை, ஒரு சிறிய அபிவிருத்தியை, ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை செய்வதற்கு கூட முன்வராத சூழலில், இறைவனுடைய விருப்பத்தின் பேரிலும் அதேபோன்று எமது மக்களினுடைய தியாகத்தின் பேரிலும் எமது பொத்துவில் பிரதேசத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடு எமது பஸ் டிப்போவை பிரதான டிப்போவாக என்னால் தரமுயர்த்த முடிந்திருக்கிறது. அதேபோன்றும் எமது பிரதேசத்திலே இருக்கின்ற வைத்தியசாலையை, டைப் பி தரத்தில் இருந்த வைத்தியசாலையை நான் இந்த 2021 இத்தகைய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் டைப் ஏ தரமாக உயர்த்தியிருந்தேன். இந்த டைப் ஏ தரத்திலே உயர்த்தப்பட்டதன் பிற்பாடும் எமது பொத்துவில் வைத்தியசாலையை எடுத்து பார்க்கிற போதும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற ஒரு பிரதேசம். எனவே தென்கோடியில் இருக்கின்ற கடைசி பிரதேசம் எமது பொத்துவில் பிரதேசம். இந்த பிரதேசத்திலே எங்களுடைய வைத்தியசாலைக்கென்று வைத்திய நிபுணர்களை கொண்டு வருவதிலெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாகாண அமைச்சினால் அல்லது மாகாண சபையினால் எமது வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களினுடைய தேவை, நிபுணர்களினுடைய தேவைகளை மிகச்சரியாக பூர்ணப்படுத்த முடியாத சூழலில், அங்குள்ள மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என அனைவரும், லவ்கல பானம கோமாரி பொத்துவில் என்று அனைத்து பிரதேசத்தைச் சார்ந்த மக்கள் உட்பட உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் நீர்ச்சறுக்கு விளையாட்டுக்காக அருகம்பே என்ற பிரதேசத்தை நோக்கி வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலே பொத்துவில் ஆதார வைத்தியசாலை என்பது எப்போதும் ஒரு இரண்டாம் பட்சமான ஒரு நிலையிலே காணப்பட்டது. எமது வைத்தியசாலை என்பது அங்கு வருகின்ற நோயாளிகளை இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு அம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி அனுப்புகின்ற ஒரு வைத்தியசாலையாகவே டைப்பே தரமாக உயர்த்தப்பட்ட பின்பும் கூட இருந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், இந்த ஆதாரமாக இருக்கின்ற பேஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஆதார வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படாது என்கின்ற மிக இக்கட்டான கடினமான தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்திலும் கூட பொத்துவிலினுடைய வைத்தியசாலை என்பது மத்திய அரசாங்கத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும், அங்குள்ள மருத்துவ வசதிகள் விருத்தி செய்யப்பட வேண்டும், அங்குள்ள வைத்தியசாலைக்கு வைத்திய விசேட நிபுணர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எம் மக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதேபோன்றும் சுகாதார அமைச்சர் அவர்கள் ரமேஷ் பத்திரன் அவர்கள் அதே போன்று சகல அதிகாரிகளிடம் நான் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைவாகவும் எங்களுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலே கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகவும் அந்த விடயத்தை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அவர் மாகாணத்தினுடைய அதிகாரத்தை மத்திக்க தருவதாக இருந்தால் மாகாணம் அதனை விடுவிக்க வேண்டும். எனவே இந்த மாகாண சபைக்குள் எந்த ஒரு வசதியும் அற்றிருக்கின்ற பொத்துவில் வைத்தியசாலையை மத்திக்கு கொண்டு செல்வதற்கு மாகாணம் விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் எமது ஊரினுடைய எமது வைத்தியசாலையினுடைய தேவையை புரிந்து கொண்டு உடனடியாக அதனை விடுவிப்பு செய்ததன் பேரில் இன்றைய தினம் பொத்துவில் மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று அமைச்சரவை பொத்துவில் ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திற்கு கீழ் கொண்டு வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்லிக் கொண்டு இதற்காக முயற்சி செய்த இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இதற்காக வழி அமைத்து தந்த அனைத்து உயர் சபையை சேர்ந்த அதிகாரிகள் ஜனாதிபதி கௌரவ ஆளுநர் அவர்கள் அதேபோன்று சுகாதார அமைச்சர் ஏனைய அதிகாரிகள் பொத்துவிலினுடைய MS அதேபோன்று RDHS PD உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று இலங்கையின் பொருளாதாரம் பற்றிய பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இன்றைய பாராளுமன்ற அமர்விலே பார்த்தோம். குறிப்பாக வழக்கமான ஒரு ஷெட்யூலின் படி இந்த வாரம் திங்கள் செவ்வாய் பாராளுமன்றம் கூடவில்லை. மாற்றாக இன்று பாராளுமன்றம் கூடியிருக்கின்றது என்றால் அதுமாரி ஜனாதிபதி அவர்கள் அதிகமான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதில் முனைப்பு காண்பிக்கின்றார். ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் 30க்கும் மேற்பட்ட சட்டங்கள் விரைவாக இயற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 35 சட்டங்களை அவர் இயற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். ஏனென்று கேட்கிற போது இந்த நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதை அவர் காரணத்தோடும் காரியத்தோடும் இங்கே விளக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். எக்கனாமிக் டிரான்ஸ்பர்மேஷன் பில், பப்ளிக் பினான்ஸ் பில், பப்ளிக் மேனேஜ்மெண்ட் பில், அதேபோல பட்ஜெட் ஆபீஸ் ஒன்றை அவர் கொண்டு வந்திருந்தார். அதேபோல் ஒன்லைன் சேஃப்டி பில் அண்மையில் கொண்டு வரப்பட்டது. ஆன்டி கரப்ஷன் பில் இங்கே நிறைவேற்றப்பட்ட எக்டாக மாறியிருக்கிறது. எனவே பல்வேறு சட்டங்களை ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வருகின்றார். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முடங்கி போயிருந்த ஒரு சூழலில் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமையை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது பார்த்தால் தொடர்ச்சியாக குறை சொல்பவர்களாகவே எதிர்கட்சிக்காரர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். புது வருடங்களிலே நாங்கள் இந்த வழுக்கு மரம் விளையாட்டு என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு மரத்தில் முழுவதுமாக கிரீஸ் பூசி விடுவார்கள். இந்த கிரீஸ் பூசுகின்ற வழுக்க மரத்திலே ஏற வேண்டும். ஒவ்வொரு குழுவாக போட்டியிடுவார்கள். அவ்வாறு ஏறுவது என்பது சுலபமான ஒரு விஷயம் அல்ல. வழுக்கு மரம் நிச்சயமாக கிரீஸ் பூசப்பட்ட மரத்திலே ஏறுவது என்பது மிக கடினமான ஒரு விடயம். அவ்வாறானது ஒரு வழுக்கு மரம் தான் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இந்த பாராளுமன்றத்திற்கு வந்தபோது இருந்த இந்த தேசம். அந்த வழுக்கு மரத்தில் ஏறுவதற்கு யாரும் தயாராக இல்லை. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது இன்று வீர வசனங்கள் பேசுகின்ற அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம், அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம், நானும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று கனவு காண்கின்ற எதிர்த்தரப்பில் இருக்கின்ற எவராகவும் இருக்கலாம், ஆளும் தரப்பில் இருக்கின்றவராகவும் இருக்கலாம், நான் இந்த வழுக்கு மரத்தில் ஏறி அந்த கொடியை பிடித்து நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவேன் என்ற நம்பிக்கையோடு முன்வந்த ஒரே ஒருவர் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இப்பொழுது ஒரு சிறு குழுவோடு சேர்ந்து அந்த கிரீஸ்களை அகற்றி அகற்றி கொடியை பிடிக்க தயாராக இருக்கிற போதும் நாங்கள் ஏறுகிறோம், நாங்கள் கொடியை பிடித்து தருகிறோம், நாங்கள் வெற்றி வாகை சூடுகின்றோம் என்று போட்டி போட்டுக் கொண்டு தேர்தலுக்காக எல்லோரும் கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வழுக்கு மரத்தில் ஏறுவதற்கு துணிவில்லாமல் இருந்த எவருமே அந்த கொடியை எடுப்பதற்கு முதலில் வெட்கப்பட வேண்டும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இதனை நான் பொறுப்படுத்தி செய்வேன் என்று சொல்வதற்கு நம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லாதவர்கள் தான் இன்று தேர்தலில் போட்டியிடுவோம், அடுத்து நாம் ஜனாதிபதியும் ஆவோம் என்றெல்லாம் அறைகூவல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கவலையான ஒரு விடயம். இன்று அந்த வழுக்கு மரத்தில் ஒரு சிறு கிரீசையேனும் அவர் அகற்றாமல் அதுமாரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த இடத்தில் இந்த நாட்டை கைப்பற்றினாரோ அதே இடத்தில் இன்னும் கீவரிசையில் மக்கள் நிற்கத்தக்கதாக, நாடு மேலும் பங்குரூத் அடையத்தக்கதாக இன்று தேசம் இருந்திருக்குமாக இருந்தால் உடனடியாக தேர்தலுக்கு செல்லுங்கள் என்று எவருமே முன்வந்திருக்க மாட்டார்கள். இன்று இந்த வழுக்கு மரத்தின் கிரீஸ்கள் முழுவதுமாக அகற்றப்பட்டுவிட்டது. எனவே இன்றைய தினம் இந்த வழக்கு மரத்தினுடைய கிரீஸ்கள் முற்றுமுழுதாக அகற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்போது எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் இந்த நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக இந்த நாட்டை நான் வளப்படுத்துவேன் என்பதாக பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வீரவசனமாக இருக்குமே அல்லாமல் ஒரு பிராக்டிக்கல் அரசியலுக்கு இது ஒத்துவராத ஒன்று என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எமது நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமாக சிந்திக்காதவர்களாகவும் அறிவு பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். நாங்கள் இன்று பார்க்கின்றோம், எமது தேசத்தினுடைய அரசியலை எடுத்து பார்க்கிற போது பெரும்பான்மையான தீர்மானங்கள் இந்த ரெல்லே என்று சொல்வார்கள், மக்களினுடைய அலை எப்போதெல்லாம் வீசியதோ அதிகமாக அப்போது எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் இந்த நாட்டிற்கு மிகவும் பாதகமான தீர்மானங்களாக இருந்தது. 2015 நல்லாட்சி என்று எல்லோரும் ஒருமித்து பெரும்பான்மையாக அதிமேதகு ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்களை கொண்டு வந்தோம். இந்த நாட்டிலே மிகப்பெரிய அவலங்கள் எல்லாம் ஏற்பட்டது அவருடைய ஆட்சியில்தான். அதேபோன்று 2020 பெரும்பான்மையாக 69 லட்சம் வாக்குகளை கொடுத்து ஒருவரை நாம் ஜனாதிபதி ஆக்கினோம். இந்த நாட்டை பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றதும் அவருடைய ஆட்சியில் தான். எனவே பெரும்பான்மை என்பது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், பெரும்பான்மை என்பது பெரும்பாலும் அறிவீனமாகத்தான் இருக்கும். எனவே இன்று இருக்கின்ற கால சூழலில் பெரும்பான்மையான தீர்மானங்கள் என்கின்ற பெயரிலே மூளைக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்க தொடங்குவோமாக இருந்தால் இந்த நாடு மேலும் வங்குரோத்து அடையக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தால் இந்த தேசம் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகியது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த தேசத்திலே அன்பாப்புலர் டிசிஷன் எல்லோராலும் எடுக்கப்பட்டது. அதாவது பாப்புலரான டிசிஷன் எடுத்தவர்கள் அன்பாப்புலர் டிசிஷன் எடுக்கப்படவில்லை. மிக பிரபலியமான தீர்மானங்கள் என்பவை மக்களை உணர்ச்சி ஊட்டக்கூடிய தீர்மானங்களாக இருக்கும். ஆனால் அன்பாப்புலர் டிசிஷன் என்பது அன்றைய காலகட்டத்திற்கு மக்களுக்கு பிடிக்காததாக இருக்கும். ஆனால் அதுவே இந்த தேசத்தை வளப்படுத்த போதுமானதாக இருக்கும். எப்போதும் லீ குவான் யூ பற்றி பேசுவோம், மகதீர் முகமது பற்றி பேசுவோம். லீ குவான் யூ 31 வருடங்கள் ஆட்சி செய்தார், மகதீர் முகமது 22 வருடங்கள் ஆட்சி செய்தார். இந்த தேசத்தினுடைய அவலம் என்னவென்று என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், தொடர்ச்சியாக ஒரே ஆட்சி நிலவாமல் மாறி மாறி கட்சிகள் ஆட்சிக்கு வருவதனுடைய விளைவாக ஒரு இஸ்திரமான ஒரு பொருளாதாரத்தை இந்த நாட்டில் கட்டியெழுப்ப முடியாமல் போய்விட்டது. இப்போதும் நாம் அதை செய்யாமல் நான் மட்டுமே இந்த பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக சொன்னேன், முடிந்தால் இன்னும் ஒரு 5 வருடத்திற்கல்ல இன்னும் ஒரு 10 வருடத்திற்கு அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்து பார்த்தால் மட்டும்தான் இந்த தேசத்திலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாம் கண்டடைய முடியும் என்பது திண்ணமான ஒரு விடயமாக இருக்கின்றது. 1956 சுதந்திரத்துக்கு பிறகு நாங்கள் தனி சிங்கள சட்டத்தை இங்கே கொண்டு வந்தோம். அதே 1959 ஆட்சிக்கு வருகிற பிஏபி கட்சி சிங்கப்பூரிலே அவர்கள் தனி சிங்கள சட்டம் என்று பார்ப்பது போல அவர்களுடைய மலாய் மொழியை தேசிய மொழியாக்கவில்லை. அங்கிருந்த 4 மொழிகளையும் சேர்த்து அவர் தேசிய மொழிகளாக மாற்றுகிறார்கள். அந்த முடிவு 2 தேசத்தை மெங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்று பாருங்கள். சும்மா பேசுகிற போது எல்லாரும் பேசுவார்கள், சிங்கப்பூர் போன்று வர வேண்டும். சிங்கப்பூர் போன்று எப்படி வருவது? சிங்கப்பூர் அதிகமாக என்று நான் நேற்று பார்க்கின்றேன், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தனியாருக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை கொடுப்பது சம்பந்தமாக வருகின்ற தேர்தலுக்கு பிறகு கிடைக்கின்ற அந்த அங்கீகாரத்தோடு அந்த முடிவினை எடுங்கள், இப்போது அதை செய்ய வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த கூற்றை நான் வரவேற்கவில்லை. அந்த கூற்று மீர் பரிசீலிக்கப்பட வேண்டும். நான் எப்போதும் பேசுகிற ஒரு விடயம், இந்த நாட்டினுடைய ஹெல்த் செக்டர், இந்த நாட்டினுடைய எஜுகேஷன் செக்டர்ஸுக்கு செலவழிக்கின்ற பணத்தை விட அதிகமான பணத்தை இங்கு நஷ்டம் அடைகின்ற அரச கூட்டு தாபனங்களை ஈடு செய்வதற்காக நாங்கள் செலவழிக்கின்றோம். பெரும்பான்மையான அரச கூட்டு தாபனங்கள் நஷ்டத்திலே இருக்கிறது, அதனை ஒன்றில் தனியார்மயப்படுத்த வேண்டும் அல்லது அங்குள்ள ஊழியர்களிலே குறைப்புகள் செய்தேனும் அதனை நாங்கள் வெற்றிகரமாக செல்லக்கூடிய வகையில் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது பாப்புலர் டிசிஷன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகள் இப்போது பார்த்தீர்களா இந்த நாட்டின் சொத்தை விற்கின்றார்கள் என்று பேசுவார்கள். குறிப்பாக இந்த ஜேவிபியினர் அதிகமாக பேசுவது வழக்கம். லீ குவான்யூ பற்றி பேசுகின்ற எல்லோருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றோம். லீ குவான்யூ அவர்களை பற்றி நாம் பார்க்கிற போது 1960 சிங்கப்பூரினுடைய வளர்ச்சி மிக முக்கியமாக டாக்டர் ஆல்பர்ட் வின்சீமியஸ் என்கின்ற ஒரு அறிஞரனுடைய ஆலோசனை என்பது சிங்கப்பூரை உருவாக்குவதற்கு லீ குவானிக்கு மிகவும் உதவியது. அவர் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராமினுடைய டைரக்டராக இருந்த ஒருவர். அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த நாட்டை நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் புதிதாக வருகின்ற அனைத்து திட்டங்களையும் தவிடுபொடியாக்குகின்ற அல்லது அதற்கு குறுக்கீடாக நிற்கின்ற இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற கம்யூனிஸ்டுகளினுடைய போராட்டங்களை கட்டுப்படுத்த துணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்று நாட்டில் நடக்கின்ற விடயமும் அதுதான். இப்போது நாங்கள் அண்மையில் சில வீடியோ காணொலிகளை பார்த்தோம். அனுரகுமார் திசாநாயக்கு அடுத்து நான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று பேசுபவர்களுடைய பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கள். இந்த பிரதான நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போது அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அவர் என்ன பேசியிருக்கின்றார்? பிரதான நெடுஞ்சாலை நீங்கள் அமைக்கிறார்கள், வலதுபுறமாக இருக்கின்ற தண்ணீரை இடதுபுறம் கொண்டு செல்ல முடியாது, வலதுபுறமாக இருக்கின்ற விலங்குகள் இடதுபுறம் போக முடியாது, இந்த பிரதான நெடுஞ்சாலையால் எவ்வளவு விபத்துக்கள் ஏற்படும், எவ்வளவு அழிவுகள் ஏற்படும், இது ஒரு கதையாகும். இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் கடலுக்குள் என்று புகையிரதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, கடலுக்குள் பல நகரங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஒரு நெடுஞ்சாலையை அமைக்கிற போது பேசிய வார்த்தை அது. சுயமாக இன்று மக்கள் விடுதலை முன்னணியில் இருப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு இந்த குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே சுயமாக தொழில் செய்வதற்கான வழியை கண்டடையாதவர்கள் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்று கூறுவதெல்லாம் வேடிக்கையானவர்களுடைய. அதுபோலத்தான் இந்த போர்ட் சிட்டி அமைக்கப்பட்ட போது 125,000 கோடி கற்கள் வேண்டும், இந்த நாட்டினுடைய மலைகளை எல்லாம் உடைக்கப் போகிறார்கள், போர்ட் சிட்டி வந்தால் இந்த நிலைமை என்ன ஆகுது, இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் அழிக்கப்படும் என்றெல்லாம் மக்களை பயமுறுத்தியவர்கள். இன்று பாருங்கள் போர்ட் சிட்டியின் நிலைமை. இவ்வாறு இவர்கள் பயமுறுத்தி இந்த போர்ட் சிட்டி என்பது இடையில் நிறுத்தப்படாமல் இருந்திருந்தால் இந்த போர்ட் சிட்டி திட்டம் உருவாக்கப்பட்ட போது 2025 அது திறக்கப்படுவதாக கட்டியம் கூறப்பட்டது. 2025 அது திறக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது
சென்றிருக்கும். Time. Yes.
I'm going to wind up now.
Yeah.
சோ இப்படியாக எல்லா விடயங்களிலும் எதிரும் புதிருமான மாற்று கருத்துக்களை கூறுகின்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதற்கு அமைவாக செயற்படக்கூடிய ஒரு தலைவராக
இல்லாமல்
அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் அன்பப்பியுள்ள மிக பிரபலமற்ற தீர்மானங்களை எடுப்பதற்கு எவ்வாறு துணிகிறீர்களோ அதே போன்று இவ்வாறு மிகவும் நாட்டுக்கு தேவையற்ற விதத்திலே அநாகரிகமாக அபிவிருத்திகளுக்கு தடையாக இருக்கின்ற மிலேச்சத்தனமான கருத்துடையவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் நீங்கள் துணிந்து ஒரு சர்வாதிகாரி போன்றேனும் செயற்பட வேண்டும் என்பதையும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
ගරු කතානායකතුමනි, මම අද බලාපොරොත්තු වුණේ පැහැදිලි කර ගැනීම් රාශියක් විපක්ෂය ඉදිරිපත් කරයි කියලා. හැබැයි අවාසනාවකට විපක්ෂය අද සම්පූර්ණ දේශපාලන කතාවක් කරේ එක කාරණයක් මම පැහැදිලි කරන්න ඕනි ගරු කතානායකතුමනි. මේ දිගින් දිගටම අපනායනකරුවන් සම්බන්ධයෙන් බදු අය කිරීම ගැන මේ සභාව තුළ කතා කරා. හැබැයි අපනායනකරුවන් සම්බන්ධයෙන් ගරු කතානායකතුමනි, කිසිම බද්දක් ඔවුන්ගේ අපනයන සඳහා අපි අය කරන්නේ නැහැ. නමුත් කෝපරේට් ටැක්ස් එක, සංස්ථාපිත බද්ද සහ ඉන්කම් ටැක්ස් එක, ඒකෙන් ආදායම් බද්ද අය කිරීම සිදු වෙනවා. ඒක සිදු වෙන්නේ එක්කෝ තමන්ගේ ආදායම මත, එහෙම නැත්නම් ඒ අදාළ ආයතනයේ ලාභය මත. එතකොට කරු කතානායකතුමනි, මේ සමාජගත කරන්න හදන, ඒ කියන්නේ අපනයනය දිරිමත් කරන්න රජය කටයුතු කරද්දී බලාපොරොත්තුවක් තියෙද්දී මේ අපනයන සඳහා බදු අය කිරීමක් සම්බන්ධයෙන් වැරදි මතයක් තමයි ඒ ප්‍රචාරය වෙන්නේ. අපනයන සඳහා බදු අය කරන්නේ නැහැ, සංස්ථාපිත බද්ද අය කරනවා, ආදායම් බද්ද අය කරනවා. ඒක එක්කෝ ආදායම මත, එහෙම නැත්නම් තමල් ඒ ආයතනයේ ලාභය මත. ඉතින් මේ කාරණය පැහැදිලි කරමින් විශේෂයෙන්ම මම හිතන්නේ අද ආර්ථිකයේ ඇති වෙලා තියෙන ඉදිරි ගමන සම්බන්ධයෙන් දිනෙන් දින ලැබෙන ප්‍රවෘත්ති ධනාත්මක ප්‍රවෘත්ති. දැන් අද දිනේ වෙද්දී මහ බැංකුව නිවේදනය කරනවා මේ ඇවරේජ් වේටඩ් ලෙන්ඩිං රේට් එක, ප්‍රයිම් ලෙන්ඩිං රේට් එක අද 10%+ එනවා ගරු කතානායකතුමනි. මේ 10%+ එන්නේ 2022 අප්‍රේල් මාසෙන් පස්සේ. ඒ කියන්නේ මාස 25කට පස්සේ මේ ප්‍රයිම් ලෙන්ඩිං රේට් එක 10%+ එනවා. එතකොට මේ ආර්ථිකයේ මුදල් ප්‍රතිපත්තිය හැසිරවීමේ මේ ඇති වෙලා තියෙන වර්ධනය තමයි පෙන්නුම් කරන්නේ. ඉතින් එක වෙලාවක ගිය අවුරුද්දේ 21%ක තිබ්බේ මේ අගය ගරු කතානායකතුමනි. සමහර අවස්ථාවන් වල රජයට සිදු වුණා මේ ආදායම් වියදම් පරතරය පියව ගන්න 30%ට පොලියට ණය ලබා ගන්න. ඉතින් මේ ආර්ථිකයේ ඇති වෙලා තියෙන ධනාත්මක තත්ත්වයන්, ඉතින් මේ සියල්ල ඇති වෙලා තියෙන්නේ මේ අසීරු කාලය තුළ ජනාධිපතිතුමා සහ රජය ගත්ත අසීරු ප්‍රතිසංස්කරණ ක්‍රියාවලිය තුළ. ඉතින් මේක දිගටම පවත්වාගෙන යාම, නොවෙනස්ව පවත්වාගෙන යාම සහ තවත් ජාත්‍යන්තරයේ වෙනත් රටවල් නොකරපු අලුත් ක්‍රමවේදයන් හඳුනගෙන ඉදිරියට යාම සඳහා රජය කටයුතු කරන්නේ, මෙන්න මේ ප්‍රතිඵලය තවදුරටත් වාසිදායක ධනාත්මක ප්‍රතිඵලයක් බවට අපේ රටේ ජනතාවට පත් කළ දෙන්න. බොහොම ස්තුතියි.
අද දින න්‍යායපත්‍රයේ විෂයාංක 1 සභාවිකංගද,
ආයි
2 සිට 19 දක්වා සභාවිකංගද,
2 3
හතර පහ දෙක දෙක එකඟයි තුන එකඟයි හතර එකඟයි පහ එකඟයි හය එකඟයි හත එකඟයි අට එකඟයි නමය එකඟයි දහය එකඟයි එකොළහ එකඟයි තුළහ එකඟයි දහතුන එකඟයි දහතර එකඟයි පහළොව එකඟයි දහසේ එකඟයි දහත එකඟයි දහට එකඟයි දහනමේ එකඟයි විස්ස ඉදිරිපත් කරන්න විස්ස ඉදිරිපත් කරනවා අධ්‍යනයා පත්‍රය සභාව එකඟද හායි න්‍යායපත්‍රයේ අංක 21 පෛත්‍රා වන්නරච්ච සහෘද පදනම 50 කෙටුම් පත සරකා බැලීම කව හායි සභාවිකඟයි තුමුනර කියවීම
තුමුනර කියවීම
සභාවිකඟද න්‍යායපත්‍රයේ අංක 22 අන්තර්ජාතික තේරවාද ධර්මායතනයේ සංස්ථාගතයේ 50 කෙටුම් පත සරකා බැලීම සභාවිකඟයි
හායි
තුමුනර කියීම සභාවිකඟද
හායි
න්‍යායපත්‍රයේ අංක 23 ශවීර පදනම සංකතාගතකිනේ 50 කෙටුම් පත සරකා බැදීම සභාවිකයි
හායි
තුමුනර කීම සභාවිකයිද
හායි
න්‍යායපත්‍රයේ අංක 24 කැලණිය බෞද්ධ කාන්තා පුණ්‍යායතන සමිතිය සංකතාගත කිරීමේ 50 කෙටුම් පත සරකා බැදීම සභාවිකයිද
හායි
තුමුනර කීම සභාවිකයිද
හායි